தங்கி ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் நடத்தும் கர்த்தாவே, உம் சித்தமைகள் மத்தியில் செய்யப்படுவதால் உடைய வார்த்தைகள் அனுப்பி எங்களை குணமாகுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறது நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. நான் உட்காருவோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதுகிற லட்சியத்தி நூல் 16வது அதிகாரம் படிக்க முதலாவது சீக்கிரம்.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாக மரியோளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுதந்த வர்க்கமிடும்படி அவர்களை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையத்தில் வந்து கல்லறையின் வாசல் இருக்க கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள்.
உண்மையாகவே உண்மையாகவே நாம் மிக மனப்பூர்வமாக கொண்டாடக்கூடிய எல்லா கொண்டாட்டங்களும் நல்லதான். ஆனா எல்லாவற்றிலும் பார்க்க நாம் மிகவும் கொண்டாட வேண்டிய ஒரு நன்னாள் அல்லது பொன்னாள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலாம் பார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் மரண நாட்களை நினைவு கூறுகிறார்கள், பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், மரண நாளை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் எங்காவது எவருக்காவது ஒருவருக்காவது உயிர்த்தெழுந்த நாளை உலகம் கொண்டாடுகிறதா? ஆகவே பிறந்த நாளை கொண்டாடப்படுறதும் மரண நாளை நினைவு கூறுறதும் உயிர்த்தெழுதலை கொண்டாடுறதும் சொன்னால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. விசுவாசி ஆமே சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆகவே கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுறது. வேறு எவருக்கும் ஆண்டவர் இயேசுடைய பிறந்த நாளை கொண்டாடுறார்கள், ஒருவரை மரண நாளை நினைவு. ஆனா உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுறது உலகம் சொன்னால் அது ஒரே ஒரு நபர், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். என கடிமனாக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். ஆகவேதான் நாம் இந்த இடத்துல இன்றைக்கு கூடி வந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் கொண்டாடுகிறோம். இறைவன் என்றால் அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்க வேண்டும். இறைவன் என்றால் அவர் நீடித்து வாழ்கிறவராக இருக்க வேண்டும். இறைவன் என்றால் அவர் நீடித்த செல்வாக்குள்ளவராக உள்ளவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவன் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கானவர்களே, மரித்தார் இயேசு, உயிர்த்தார், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட இறைவன் தான் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாடும். இப்ப என்னை கவனிங்க, நான் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நம்முடைய நேரம் குறைவா இருக்க முடியாது. ஒரு நாள் இந்த குறிப்புகளை நான் சுருக்கமாக உவேகமாக சொல்லி நான் முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். தயவு செய்து கேட்கிற காதுகள் நமக்கு இருந்தால் நல்லது. நம்முடைய இருதயங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்ட நலமாக இருக்கும். ஆண்டவுடைய வசனங்கள் நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், ஒரு புரட்சி அல்லது ஒரு ஆவிக்குரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாக தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆவேதான் சங்கீதக்காரர் இப்படியே சொல்றார், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்படியான தேவன் நம்மை உயிர்ப்பிக்க, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க தேவை தேவனுடைய வார்த்தை பாருங்க. அவர்களுடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குறாராம். குணம் என்று சொல்லும் பொழுது அதிகமாக நாம் என்ன நினைக்கிறோம்? வெளிப்படையான ஹீலிங் நாம் நினைக்கிறோம். எனக்கு அருமானவர்களே, வெளிப்படையான ஹீலிங் தேவைதான். ஆனா அதை விட இன ஹீலிங் வெரி இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆண்டவர்களுடைய வார்த்தை அனுப்பி நம்முடைய உள்ளே நம்முடைய ஆத்மாவை குணமாக்க வல்லவராக இருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இங்க உட்கார்ந்திருக்கும் எல்லோரும் ஆண்டவருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை கருத்தாய் கவனமாய் கேட்டு அதை உணர்ந்து அதை உள்ளே நமக்கு உள்ளே பிரவேசிக்க நாம் இடம் கொடுக்குமாறு இருந்தால் நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைண்டாடும். இப்ப என்ன கவனிங்க, சரி, இயேசு கிறிஸ்து மரித்தார் சொன்னபடி உயிரோடு இருந்தார். இன்றைக்கும் இயேசு அடக்கப்படப்பட்ட கல்லறை இருக்கிறது. மில்லியன் ஆஃப் பில்லியன் பீப்புள் ஒவ்வொரு வருஷமும் போய் அந்த கல்லறையை பார்க்கிறார்கள். என்ன கவனிங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ மேதைகள் வந்தார்கள், எத்தனையோ மேதாபிகள் வந்தார்கள். அரிஸ்டாட்டில், சோக்ரடீஸ், பிளேட்டோ போன்ற புலம்பெற கிரேக்க தத்துவ ஞானிகள் பல பல தத்துவ ஞானங்களை படைத்தவர்கள் கூட இன்றைக்கும் கல்லறைகளே படுத்த படுக்கையாக கிடக்கிறார்கள். உலகத்திலே மாபெரும் சாம்ராஜ்யங்களை அமைத்த மகா அலெக்சாண்டர், நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் எல்லாரும், அல்லது நேபுகாத்நேச்சார் போன்ற மிகப்பெரிய ராஜாக்கள் கூட இன்றைக்கும் கல்லறையில் அடக்கப்பட்டு, ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் காலியாக இருக்கிறது. உலகத்தில் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் காலியாக இருக்கிறது. அது எந்த கல்லறை என்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடக்கப்பட்ட கல்லறை மாத்திரம் தான் காலியாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. அந்த கல்லறை என்ன எழுதி பார்த்திருக்காரு தெரியுமா? அந்த கல்லறை நான் போய் பார்க்கல, ஆனா நான் டிவியில பார்த்திருக்கேன். என்ன கவனிங்க, அந்த கல்லறை என்ன இருக்க, அவர் இங்கே இல்லை. இந்த வார்த்தையை தான், இந்த செய்தியை தான் ஓடி கல்லறையை தேடி ஓடி வந்த பெண்களுக்கு தேவதூத பரலோகத்திலிருந்து வந்து கொண்டு சுமந்த செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தார்கள், ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள். எதற்கு தெரியுமா? நான் வாசித்த வசனம் மூன்று பெண்கள், முதலாவது வசனத்தை 16 ஒன்று படிக்க, சீக்கிரம் படிக்க.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாய மரியாளும் சாலோமே என்பவளும்,
மூன்று பெண்கள், இப்ப என்ன கவனிங்க, மூன்று பெண்களும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆண்டவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடுறதுக்கு, சுகந்த வர்க்கத்தோடு மூன்று பெண்களும் அதிகாலை எழும்பி ஓடி வந்திருக்காங்க. பாரு, நான் யோசித்து பாக்குறேன், அட்டா அட்டா அட்டா, என்ன தெரியுமா, ஆண்டவர் இயேசுவுக்கு அன்பாக இருந்த 12 பேர்ல கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான். ஆனா மிகுதி 11 பேரும், 11 அப்போஸ்தலர்களும், அவர்களுக்கு இந்த உணர்வு வரல, அவர்களுக்குள்ள இந்த ஆவல் வரல, அவர்களுக்குள்ள இந்த விருப்பம் வரல, அவர்களுக்குள்ள இந்த நேசம் வரல, அவர்களுக்குள்ள இந்த பாசம் வரல. ஆனா இந்த மூன்று பெண்களை பாருங்க, இவங்களுக்கு அதிகாலை நாட்டுக்கிழமை அதிகாலை இருட்டோட எழும்பி ஓடி வந்து ஓடி வராங்க. என்ன தெரியுமா, ஆண்டவுடைய சரீரத்துக்கு கந்த வர்க்கம் விடுறது, சுகந்த வர்க்கம் விடுறதுக்காக மறித்து போய்விட்டு அவருடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் விடுறதுக்காக இந்த மூன்று பெண்களும் கல்லறையை தேடி ஓடி வராங்க பாருங்க. ஆனா முறைப்படி ஆண்டவுடைய அப்போஸ்தலருக்கு தான் வந்திருக்கணும், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான் வந்திருக்கணும். உள்ளே போகலாம். இன்றைக்கு இருக்கிற கல்ல அடக்கம் பண்ற மாதிரி அந்த நாட்கள் ஜோதிடர்கள் அவங்க என்ன செய்ய வேண்டாம், மலைகளை குடைவாங்க, குடைஞ்சு அதுக்குள்ளதான் என்ன துணியால சரீரம் முழுவதை சுத்தி கந்த வர்க்கம் விட்டு அந்த சரீரத்தை உள்ளே கொண்டு வச்சு பெரிய கல்லால மூடி வைப்பான். அதுதான் ஆண்டவுடைய சரீரத்தை, இயேசு சரீரத்தையும் துணிகளால சுத்தி, தலையிலிருந்து கால் வர துணிகளால சுத்தி கந்தவருக்கு போட்டு அந்த கல்லறைக்குள்ள, அந்த மலையை குடைஞ்சு கல்லறை குடைஞ்சு அதுக்குள்ள கூட வச்சுட்டு பெரிய ஒரு கல்லை புரட்டி வச்சாங்க. அது ஒரு ஒரு நாள் அதை புரட்டவே முடியாது, அதை புரட்டுறதுக்கு 2-3 பேர் வரும். ஆக இந்த பெண்கள் அதிகாலமே எழுப்பி வரும்போது ஒரு கலைச்சு வராங்க, இந்த நாம சுகந்த வர்க்க முடியணுமே ஆண்டவுடைய சரீரத்துக்கு, அந்த கல்லை யாரு புரட்டி தள்ளுவான், அந்த பெண்ணுக்கு ஒரு எண்ணத்தோடு தான் ஓடி வராங்க. சொல்ல வர இந்த காரியம் என்னவென்றால், எனக்கு ஹலோ, இயேசு மரித்து போய்விட்டார், கல்லறையில் அடக்கம் பண்ணபடியாச்சு. என்ன கவனிங்க, இயேசு மரித்து போய்விட்டார் என்றாலும், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் என்றாலும், அடக்கம் பண்ணப்பட்ட மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் அந்த பெண்களுக்குள்ள இருந்தபடியாத்தான் அதிகாலையிலே திருட்டோடு எழும்பி வந்திருக்காங்க. சோ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வர செய்திடவென்றால், ஆண்டவர் இயேசுவிடத்திலே இந்த பெண்களை போல நாமும் உண்மையான ஒரு உத்தமமான அன்பு வைக்கணும். பாரு, இயேசு மரித்து போயிருக்கிறார், உயிரோடு இருக்க, அவங்க என்ன இருக்காங்க, மரித்து போன சரீரத்துக்கு சொந்த வர்க்கப்படத்தான் வார. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நம்மோடு இருந்தவர், நம்மோடு இருந்தவர், எங்களுக்கு நன்மை செய்தவர், எங்களுக்கு அதுல மகதலா மரியா ஒன்பதாம் பத்தாம் வருஷத்தை படிங்க, பதினாறு பதினாறு ஒன்பதாம் பத்தாம் வருஷத்தை சீக்கிரம் படிங்க.
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவரிடத்திலிருந்து அவர் ஏழு
ஆவிகளை கவனிங்க. முதல் முதல் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை ஏன் தெரியுமா? அவங்க தான் ஆஸ்தியோட போய் ஆண்டவர் தேடி இருக்காங்க பாரு. அப்போ சில படுத்து நித்திர அங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெண்களோ அதிகாலை எழும்பி ஆண்டவர் இயேசுல வைத்த அன்பு பாருங்க, தூங்க விடலைங்க. முதல் நாளே எல்லா கந்த வர்க்கங்களையும் ஆயத்தப்படுத்தி இருட்டோடு எழும்பி மறித்து போயிருக்கிற இயேசுவின் சரணத்துக்கு சொந்தவர்க்கு விடணும் என்கின்ற ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு தேசம் அவளுக்குள்ள இருந்தபடியால் அதிகாலை எழும்பிடும். ஏன் தெரியுமா? இந்த மகதலேனா மரியாளை நாம் குறித்து வசனத்தில் வாசிக்கிறோமே, அவளுக்குள்ள ஏழு ஆவி இருந்திருக்கு. ஏழு அசுத்தாவி இருந்து இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விடுதலையாக்கி நான் சொல்லி பார்க்கிறோம். அந்த நன்றி உணர்வு, நான் அசுத்த ஆவியின் பிடியிலே கிடந்து இருளின் அதிகாரத்தில் பிசாசின் ஆளுகைக்குள்ள அதிகாரத்துக்குள் இருந்த என்னை ஆண்டவர் இயேசு என்னை விடுதலையாக்கினார், ஆண்டவர் இயேசு என்னை மாற்றினார், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்கின்ற அந்த நன்றி கடன், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசவுடைய இருதயத்தில் இருந்தபடியால் அதிகாலை எழுந்தால் ஆண்டவருடைய சரணத்துக்கு சுகந்து வர்க்கம் வருது. எனக்கு அருமானவர்களே, இந்த பெண்களை போல நாமும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு உண்மையான அன்பு வைக்க வேண்டும் என்று இந்த உயிர்த்தெழுத்த நாளிலே உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு இயேசு கல்லறைக்குள்ள இல்ல, அவருடைய சரணத்துக்கு நீ சுகந்து வர்க்க போடபடி அவசியம் இல்ல. கல்லறைக்குள்ள இருந்தவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். ஆகவே நீ மறித்து போன இயேசுவிடத்தில் அன்பு கூற சொல்லி நான் உன்னை அழைக்கல. மறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவிடத்திலே சதா காலங்களும் வாழுகிற தேவகுமாரன், மாமிசத்தில் வழிபட்ட தேவனுடைய குமாரன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நீ உண்மையாய் அன்பு கூற வேண்டும் என்று இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உடத்திலே நான் அறை கூட கொண்டிருக்கிறேன். இதை கவனிங்க, பேசுற என்னையும் ஆண்டவர் அறிவார், கேட்கிற உங்களையும் ஆண்டவர் அறிவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய இருதயங்களை ஊடுருவி பார்க்கிறது வரக்கூடாது. வெளிப்படுத்த விஷயத்தில் நீங்க பாப்பீங்கன்னா, ஆண்டவர் இயேசுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்றிருந்தது. அக்னி ஜுவாலைக்கு இருக்கிற ஒரு சக்தி என்ன தெரியுமா? ஊடுருவுற தன்மை அதுக்கு இருக்கு. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய கண்கள் இந்த மத்தியான வேளையில நாம் ஒவ்வொரு இருதயத்தை ஊடுருவி பார்க்கிறது பற்றி சந்தேகம் இல்லை. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், எப்படியாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை தேவன் அறிவார். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை கொண்டாட வந்திருக்கிற அருமையான சகோதரே சகோதரியே, இந்த மத்தியான வேளையில் நான் உனக்கு அன்பான ஆரம்பத்தில் ஒரு அறைக்குவோல் விட்டுக்கிறேன். என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடத்திலே நீ ஒரு முழு இருதயத்தோடு அன்பு கூட கடமைப்பட்டிருக்கிறாய். ஆகவே உலகத்துக்கு 50% ஆண்டவருக்கு 50% என்று இல்லாமல், நம்முடைய சொந்த விருப்பு பொறுப்புகளுக்கு அறவாசி ஆண்டவருக்கு அறவாசி என்று இல்லாமல், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற வேதத்தின் முதற் பிரதான கட்டளையை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் நிறைவேற்றும் பார்த்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பெரியவும் பிரீதியுமாக இருக்கும் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பட்டார். ஆகவே இந்த பெண்களைப் போல நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற கருணாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமூட்டாடும். இரண்டாவது காரியம் பார்க்க போறோம், ரோமர் முதலாம் அதிகாரம் 5 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 1:5 எல்லாரும் படிங்க, முக்கியமான ஒரு வசனம். ரோமர் முதலாவது அதிகாரம் 5 படி, வேகமா படிங்க. முதலாம் அதிகாரம் 5
ரோமர் முதலாம் படி, ஆவியின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திரம் மறுத்தோர் என்று உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட
கவனிச்சு பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக. நம்பர் 2 என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தான் தேவனுடைய குமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்படுகிறார். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. The fundamental of the Christianity is the resurrection of Christ. அதாவது கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் சொல்லுவேன். கிறிஸ்தவத்தின் மைய பொருள் என்னவென்றால், நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, கிறிஸ்தவத்தின் மைய பொருள் அல்லது மைய சத்தியம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசுவோடு உயிர்த்தெழுதல் தான். ஆகவே இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆகவே இயேசு இறைவன் என்றும் இயேசு தேவனுடைய குமாரன் என்றும் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அதை பலமாக நிரூபித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகும். என்னதான் எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் அற்புதமானது, எத்தனை அற்புதங்களை செய்தார், மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பினார். என்னதான் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மரித்து போயிருந்திருந்தால் ஆண்டவர் இயேசுவை நாம் இறைவன் என்று அர்த்தப்படுத்த முடியாமல் போறது. ஏனென்றால் நான் முதல் சொன்னது போல இறைவன் என்றால் மரணத்தின் மேலே அதிகாரம் உள்ளவராக இருக்கணும். அது மட்டுமல்ல, இறைவன் என்றால் அவர் என்றென்றைக்கு நீடித்து வாழ்கிறவராக இருக்கணும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே வேதம் சொல்றபடி மரணமே உன் கூரங்கி, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் சவாலிடக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாட்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாக நிரூபிக்கப்படுகிறார். என கரிமானவர்களே, what is our faith? நம்முடைய விசுவாசம் தான் என்ன? கட்சிக்கப்பட்டிருக்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுங்க, நம்முடைய விசுவாசம் தான் எங்கே இருக்கிறது? நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் தான் என்ன? என கவனிங்க, நாம் எப்படி கட்சிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்த போது, மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக நாம விசுவாசித்த போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். மறக்கக்கூடாது. ஹலோ, இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்காத எவனும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஐ சே இட் அகைன், இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசியாத எவனும் தேவனுடைய பிள்ளையாக முடியாது, அவர் ரட்சிக்கப்பட முடியாது, அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து பங்கிட முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார். அது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம் அங்கேதான் இருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து, அவர் மரித்தோடு உயிர்த்தெழுந்த இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே நாம் அறிக்கப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இப்ப என்ன கவனிங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எத்தியோப்பிய மந்திரி ரதத்திலே போய்கொண்டிருக்கும் போது பிலிப்பு அவனுக்கு சுவிசேஷம் சொல்றான் இல்லையா, அந்த வேளையிலே அவன் கேட்கிறான் தண்ணீர் இருக்கிறதே தடை என்று சொல்லி. அப்ப அவனுக்கு அப்ப அவன் என்ன சொல்ற தெரியுமா, நீ விசுவாச பிலிப்பு சொல்ற, நீ விசுவாசித்தால் தடை இல்லை, தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தாமனுக்கு தடை என்ன. அப்ப பிலிப்பு என்ன சொன்ன தெரியுமா, நீ விசுவாசித்தால் தடை இல்லை. என்ன கவனிங்க, முக்கியமான ஒரு காரியம் சொல்ற, முக்கியமான ஒரு டாக்டர் சொல்ற கவனிங்க, பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரி பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தா ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு எனக்கு தடை இல்லைப்பா. அப்ப எத்தியோப்பிய மந்திரி சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இயேசுவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன், நிறுத்த ரதத்தை இறங்க கீழே மா தண்ணிக்கு கொடுக்கிற ஞாசை, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அவ்வளவுதான், அவர் ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டார். இவனை கவனிங்க, என்ன கவனிங்க, இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக அல்லையா, விசுவாசம் ஆமே சொல்லுங்க. ஆகவே உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு கிறிஸ்து பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் இருக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்திருக்கலாம், அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கை அதிசயமாக இருக்கலாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் மரித்து உயிர்த்தெழ விட்டால் நாம் அவரை இறைவன் என்று அர்த்தப்படுத்த முடியாமல் போயிருக்கும். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் இறைவனாக இருந்தபடியால் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆண்டவர் நாமத்துக்கு பயமுண்டாரு. அடுத்த காரியத்தை நான் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15 சக் 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 சக்வாங்க. 1 கொரிந்தியர் 15 வாசிங்க, 14 பாருங்க. 1 கொரிந்தியர் 15
என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா?
திரும்ப படிங்க, 1 கொரிந்தியர் 15
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால்,
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால்
எங்கள் பிரசங்கமும் விருதா,
எங்கள் பிரசங்கமும் விருதா,
உங்கள் விசுவாசமும் விருதா,
உங்கள் விசுவாசமும் விருதா? கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த பிரசங்கம் எல்லாம் என்ன மீனிங்லெஸ் ஆ போயிரும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா? கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு சொன்னபடி உண்டானால் உயிரோடு எழுந்தார். ஆகவே நம்முடைய விசுவாசம் அர்த்தம் உள்ளதாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்குது. நம்முடைய பிரசங்கமும் உண்மை உள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கு. ஆண்டு நாமத்து போய்டு அது மாத்திரமில்ல, அடுத்த வருஷத்திற்கு படிங்க, பதினாறு படி, பதினாறு சீக்கிரம் சீக்கிரம்.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்த
கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தபடியால், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தபடியால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட மறித்தாலும் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை வேண்டும் விசுவாசி ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா யோவான் 11:25 வசனத்தில் இயேசு இப்படியாக சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், மறித்தாலும் வாழுவான் என்கின்ற ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் என்றென்றைக்கும் வாழுவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த உலகத்தில் உரைத்த ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்ன கரிமானவர்களே, அது மாத்திரமல்ல நித்தியத்துக்கு பிற்பாடு நடக்கிறது என்கின்ற சத்தியத்தை திட்டமாக போதித்த ஒரே ஒரு போதகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு நடக்கிறது என்ன என்பதை திட்டமாக தெளிவாக போதித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே உயிர்த்தெழுந்த செய்தி என்ன, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் அவரை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அவரோடு வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு நாம் மரிப்போம், மரித்தாலும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்கின்ற நம்பிக்கையை நம்ம கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு பயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நேரம் போறது, அடுத்த காரியத்துக்கு நான் போறேன். கவனிங்க, ஸ்தோத்திர ஆண்டவர் நாமத்துக்கு. இப்ப படிங்க மத்தேயு 28 அதிகாரம், சச்சு மத்தேயு 28:19 படிங்க. மத்தேயு 28:19 சீக்கிரமா வா. மத்தேயு 28:19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல
ஜாதியால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு
ஞானஸ்நானம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பொதுவாக இயேசு சிலுவையிலே பேசின வார்த்தைகள், ஏழு வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவ உலகம் குட் ஃப்ரைடே அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன ஏழு வார்த்தைகளை அதிகமாக முக்கியப்படுத்துகிற கிறிஸ்தவ உலகம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்ன முக்கியமான வார்த்தைகளை முக்கியப்படுத்த மறந்ததேனோ? சொல்லி உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஒரு முக்கியமான காரியம் நடக்கும். என்ன தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பு மாம்சத்தில் இருந்தபோது அந்த 3.5 ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்து எப்போதும் தன்னை சீஷர்களோட இருந்தார், இரவு பகலா. ஆனால் ஆஃப்டர் ரெசரக்ஷன் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் சீஷர்களோடு தங்கவே இல்லை. அவ்வப்போது அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். வீட்டில் கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமாயிடு. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் வரைக்கும் இந்த பூமியிலே பலருக்கு தரிசனமாக இருக்கிறார். தன் அப்போஸ்தலர்கள் தவிர அறிவித்த பவுல் சொல்றாரு, அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். கிட்டத்தட்ட 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கும் இயேசு தரிசனமானார். ஆண்டவர் இயேசுடைய மாம்ச பிரகாரமான சகோதரனாகிய யாக்கோபு பிற்பாடு சபைக்கு தூணாக எண்ணப்பட்டவர் பேதுரு அல்ல, யோவான் அல்ல, எருசலேமில் இருந்த ஆதி திருச்சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட நபர் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்கின்றவர் ஆண்டவர் இயேசுடைய 12 சீஷர்களிலே வந்த ஒருவர் அல்ல. இந்த யாக்கோபு என்கின்றவர் இயேசுக்கு பிற்பாடு பிறந்த சகோதரனாக இருந்திருக்கிறார். இவருக்கும் ஆண்டவர் இயேசு தரிசனம் கொடுத்த பிற்பாடுதான் இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணி விசுவாசத்தில் பலப்பட்டு பிற்பாடு சபைக்கு தூணாக மாறியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டாடு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, உட்கார்ந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து எப்பொழுது சீசோடு இருக்கிற டைமுக்கு டைம் காட்சி கொடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை தான் இப்பொழுது நம்ம வாசிக்கிட்டோம். என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிக்கிற நீயும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை குறித்து நாம் ஏன் கவலையற்றவர்களாக இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற நீயும் நானும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் குறித்து ஏன் நாம் கவலையற்றிருக்கிறோம்? என்ன கவனிங்க, இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தன் சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு தி கோஸ்பல் ஆஃப் மத்தேயு, மத்தேயு சுவிசேஷத்தின் படி இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தைகள், அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்றாரு. என்ன கவனிங்க, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட வந்திருக்கிற நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை நாம கருத்தாக கவனிக்க முடியும், நம்முடைய கடமை அல்லவா? ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமோ, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுடைய கண்களுக்கு சரீர பிரகாரமாக காணப்படுவாராக இருந்தால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுவார் என்று எனக்குள்ள நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே சொல்லுதன் கேள், சபையே நான் சொல்றதை கேள், தேவனுடைய ஜனமே நான் சொல்றதை கேள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற அனுப்புகிற வார்த்தை செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. You go and preach the gospel of Christ to the people who do not know about Jesus Christ the son of the most high. என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று இதுவரை அறியாத ஜனங்களுக்கு நீயும் நானும் நற்செய்தி அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு இந்த கட்டளையை தன் சீஷர்களுக்கு கொடுத்திருக்கார். ஆகவே இது ஒரு ஆலோசனை அல்ல, This is a commandment of Jesus Christ. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. சபை இதுல கவனமாக இருக்கணும், சபை இதுல கர்த்தர் எவ்ரி சர்ச்சஸ் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சபையும் நற்செய்தியை சுவிசேஷத்தை அது பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது ஒரு செத்து போன சபைங்க, அப்படி இல்லை என்றால் ஆண்டவுடைய அறைகூவலை மறந்து போய்விட்ட சபை, அப்படி இல்லை என்றால் அது ஆண்டவுடைய ஆணையை நிறைவேற்றாத சபை, அப்படி இல்லை என்றால் அது தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிக்கிற சபையாக இருக்க முடியாது. அவ நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு திருச்சபை என்றால் அது ஆண்டவரோடு நடக்கிற சபையாக இருந்தால், அது ஆண்டவரிடத்தில் அன்பு கூட சபையாக இருந்தால், அது ஆவியானவனால் வழிநடத்தப்படுகிற சபையாக இருந்தால், அந்த சபை எப்பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கும். பாருங்க, அது மட்டுமல்ல, வேதத்தை படிக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து படித்து பாருங்க, 3 அதிகாரத்துக்கு பிற்பாக நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள் எங்கும் சிதறி தெரிந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாருமே பூர்ண கிருபை இருந்தது என்று வேதம் சொல்றது. என்ன கவனிங்க, எதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கார்கள், எது அவர்களுடைய சுவிசேஷம்? ஆண்டவர் இயேசுடைய பாடு மரணம் மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலை உள்ளடக்கினதே சுவிசேஷம். இப்ப சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத எந்த சுவிசேஷமும் பூரண சுவிசேஷம் இல்லை இல்லை இல்லப்பா. நம் பாவங்களுக்காக இயேசு மரித்தார். என்ன கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்தார், எஸ். அவருடைய பிறப்பு அதிசயமானது, எஸ். அவர் அற்புதங்களை செய்தார், எஸ். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், எஸ். பரிசுத்தமாக ஜீவித்தார், எஸ். இயேசு கிறிஸ்து மரித்தார், எஸ். அடக்கம் பண்ணப்பட்டார், எஸ். சொன்னபடி 3 நாள் உயிரிழந்தார். கொஞ்சம் பாருங்க, தெரியுமா இதைத்தான் மூடி மறைக்கிறதுக்கு அங்க ட்ரை பண்ணாங்க பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் ஆசாரி என்ன செஞ்சாங்க தெரியுமா? காவலாளிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வேண்டிய பணத்தை நாங்க தாரோம், யாரும் கேட்டா சொல்லுங்க. அவங்க நாங்க நித்திரா இருக்கும் போது அவங்க சீசர்கள் வந்து இயேசுடைய சரத்தை களவெடுத்துட்டு போயிட்டான். எனக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசுட உள்தலை மூடி மறைக்கிறதுக்கு பிசாசு செய்த பொல்லாத வஞ்சனை இது பாருங்க. ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன் சபையே, நான் சொல்றதை கேளு, ஆண்டவர் இயேசுட உள்தலை சேர்க்கப்படாத எந்த சுவிசேஷமும் அது பூரண சுவிசேஷம் இல்ல 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 பாருங்க. ஆகவே நீங்க அப்போஸ்தலர்களை வாசித்து பார்ப்பேன்னு சொன்னார். மூன்றாம் அதிகாரத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஆண்டவர் இயேசுட உயிர்த்தெழுதலை அவர்கள் பறைசாட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதற்கு. ஆகவே என கருமானவர்களே, உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? சபையே, நீ புறப்பட்டு போய் இந்த நற்செய்தி மற்றவங்களுக்கு ஆரம்பிக்க சொல்லு. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுடாது. ஆகவே சபை என்ற ஆறுங்க, நீங்களும் நான், எனக்கு அருமையான அம்மா மாறு, தங்கச்சி மாறு, அண்ணா மாறு, தம்பி மாறு, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவோட ஆவியப்பட்டிருக்கோம், ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். மறித்தாலும் நாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்று விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு கொடுத்த கட்டளையை நீ எந்த அளவுக்கு கவனித்து நடக்கிற? ரட்சிக்கப்படி இத்தனை நாளைக்கு எத்தனை பேருக்கு இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கிற? எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிற? அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளையை நாம் கைவிட்டு விட்டோமா? உயிர்த்தெழுந்த இயேசு கடைசியாக மத்திய சுவிசேஷத்தின்படி சொன்ன கடைசி வார்த்தை. எனக்கும் உனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஐயா, இந்த நற்செய்தி நாம் அறிவித்திருக்கோம். அது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்காத சபை அது தேங்கி போன ஒரு குளம் போல கிடக்கும். கொஞ்ச நாள் போக நாட்டப்படுத்தும் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு. ஆனால் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து அறிவித்து அநேகரை சீசராக மாட்டிக்கொண்டிருக்க சபையிலே தேவனுடைய கிருபை பூரணமாக இருக்கும் பாரு. இந்த கிருபையின் தேவாலயம் இதுல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கும் எனக்கும் கர்த்தரை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தி இந்த சுவிசேஷத்தை எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி இதை நாம் நிறைவேற்ற வேண்டும், இதை நாம் செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இலங்கையில் இப்போ நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை நாம் அறிவித்திருக்கோம், கிருபையின் தேவாலயம். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நம்ம தேசத்துல போய் நாம் ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்களை கொண்டு வரும்போது இங்கே ஆண்டவர் ஆத்ம மக்களை ரட்சித்து சபையில சேர்ப்பார் என்று நான் உறுதியாக விசுவாசம். மட்டுமல்ல, அங்கே போய் நாம் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கெட்டுகளுக்கும் உதவி செய்ய இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்றும் என் இருதயத்தில் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் ஒருபோது நம்மளை வெட்கப்படப்பட மாட்டார். ஆண்டவர் நாமத்து பயன்பட்டு. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் இந்த நற்செய்தி அறிவீர்கள். இது ஒரு முக்கியமான காரிய சொல். அடுத்த வசனத்தை பாருங்க, 20-ஆம் வசனம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தம், சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன்.
உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கேன். என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? உலகத்தின் முடிவு பறியந்தமும், இன்னும் உலகம் முடியல, எப்ப முடியுமோ நமக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை இன்னும் முடியல, உலகத்தின் முடிவு பறியந்தம் இந்த பூமி இருக்கும் வரைக்கும், இந்த உலகத்தில் மனுஷன் வாழும் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க, தன்னை நம்புற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? உலகத்தின் முடிவு பறியந்தும், இதோ சகல நாட்களிலும் சதா காலங்களில் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலே ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிற நற்செய்தி என்ன தெரியுமோ? உலகத்தின் முடிவு பறியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். மறந்துடாதீங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் தான் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு கூட இருக்கக்கூடியதா இருக்குது. ஆண்டவருடைய நாமத்துக்கும் பயம் உண்டார். விலங்கனோட ஆமே சொல்லுங்க. சோ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், மறித்தாரு, மனத்தை கொண்டு உயிரோடு இருந்தார். எதற்காக வென்றால் நம்மோடு கூட சதா காலங்களிலும் வாழ்வதற்காக. சோ இயேசு கிறிஸ்து பாவித்த சில வார்த்தைகளை பார்க்கும் போது எனக்கு யோசிக்கிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 1-ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாமி சொன்னால் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? 1:5 படிக்க, 1:5 5 மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர்
உண்மையுள்ள
உண்மையுள்ள
சாட்சியும் மருத்துவரிலிருந்து பிறந்தவரும் பூமியின் ராஜா
மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவர். ஹலோ, இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த முதல் முதல் நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சரீரபரமாக இருக்கும்போது 3 மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, 3 பேரை மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் உயிரோடு எழுப்பினார், அவர்களுடைய காலம் வந்து போது திரும்ப அவர்கள் மரித்து கல்லுகள் அடக்கம் பண்ணிவிட்டார். ஆனால் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், மரித்தோரிலிருந்து முதல் பிறனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரிழந்த முதல் பிறனானவர் ஆண்டவர் நாமத்துக்கு அங்கே தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசி.
பூமியின்
ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி. ஹலோ, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. அது மட்டுமல்ல, 1:8 வாசித்து பார்த்தா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகி சர்வ வல்லமுள்ள கர்த்தர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகி, இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர், இவர் தான் இறைவன், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு யாருங்க? இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர். இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவடைய குமார். இருந்தவர் இருக்கிறவர் இனி வரப்போறவர். அங்கே வாசித்து பார்த்து சொன்னால், அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர். இது எல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு பாவிக்கப்படும். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்பா ஒமேகா, ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர் இயேசு கிறிஸ்து. 18 வசனம் சொல்றார், மரித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு. இப்படி ஒரு வார்த்தை யாருங்க யூஸ் பண்ணது? மகா அலெக்சாண்டர், கவனிங்க, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்குன்னு சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவன் மறித்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இருந்து சதா காலங்களில் ஜீவிக்கிற, எதற்கு தெரியுமா? சதா காலங்களில் நம்மோடு இருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுட்டார். இது ஒரு ஒரு காரியத்தை சொல்லி தான் முடிக்கிறேன். 17
நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாரன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன்.
சரி, கடைசியாக பயிலாக ஒரு காரியம் சொல்ல முடிகிறேன். இயேசு கிறிஸ்து மரித்து, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரக்கூடியதாக மறந்துடாத மறந்துடும். ஹலோ, சொல்றது புரியுதா? நான் போனேனே ஆகி அவர் வருவார். அப்படியான இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து போகாவிட்டால் பரிசுத்தாவன் இந்த பூமிக்கு வரத்துக்கு இடம் இல்லை. அவை பெந்தைக்கோஸ்தே நாடென்றோண்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படியான திருச்சபை ஏது? ரட்சிப்பு ஏது? ஆகவே ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாடு. மரித்தார், சொன்னபடி 3 உயிரோடு எழுந்தார், பரலோகத்துக்கு ஏறந்தடி போனார், வாக்கு தத்தம் பண்ணபடி பரிசுத்தாவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளிலே இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தபோது திருச்சபை ஆரம்பித்தது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்று வரைக்கும் சபைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அனுதினம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இன்றைக்கும் நிலை கொண்டிருக்கப்படியார். இன்றைக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். நீ ரட்சிக்கப்பட்டிருக்காய், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கும் சபைகள் எழும்புகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் ஆவியாக இருந்து அதிக பெரிய காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்களுக்கான நமக்கு முன்பாக எத்தனை பேர் பிசாசின் குடியிலிருந்து விடுகிறார்கள்? எத்தனையோ நாட்கள், வருஷமாய், காலமாய் ஜபிக்க பார்த்தா சத்தி சத்தியா கட்டுக்கிறாங்க. பில்லி சூனிய கட்டுகள் பார்க்கும் போதே பரிதாபமாக இருக்குது. எத்தனை வருஷம் அப்படி இருந்தாங்க தெரியும். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஆவியாக உயிரோடு இருக்கிறபடியா எல்லா பிசாசின் குடியிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். எல்லா பில்லி சூனிய கட்டுகள் இருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். பாவ பிடியிலிருந்து இயேசு விடுதலை தருகிறார். பாவ அடிமத்தன பிள்ளைங்களை விடுதலை வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவே மெய்யாகவே குமாரன் விடுதலையாக்கினார், நீங்கள் விடுதலையாகுவீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து முழங்கினார். எனக்கு அருமையாக இப்படி பேசிட்டு போன நேரம் போய் கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோடு எழுந்தபடியால் தான் பரிசுத்தாவியாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நீயும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆவியான தேவன் நமக்குள்ளே வாசமா இருக்க சாவி நடத்துறாரு, என்னை நடத்துறாரு, உன்னை நடத்திருக்க இயேசு உயிரோடு வந்த. ஆகவே நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த தெய்வம். அது மாத்திரமில்ல, அவரை விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் மறித்தாலும் ஒரு நாளைக்கு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க. இந்த நம்பிக்கை உலகம் தராது. ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்க யாராவது ஆண்டவர் இயேசுவை அறியாமல் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இங்கே உட்கார்ந்திருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்க காரியம் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உனக்கு மரணத்துக்கு பிற்பாடும் ஒரு முடிவில்லாத வாழ்வை தர வல்லவர். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்கள் பாவங்களை நீக்க வல்லவர். என்றால் உனக்காகவும் எனக்காகத்தான் இயேசு நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மறித்தார். அவர் இறைவனாக இருந்தபடியாக சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரிழந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இவர் உன்னை பாவத்திற்கு விடுதலையாக்குவார். இவர் உனக்கு மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு முடிவில்லாத வாழ்வு தருவார். அந்த நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தர வல்லவராக இருக்கார். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். எல்லாரும் நாம் செபித்து நாம் முடிக்க போறோம். எல்லாரும் தயவு செய்து